بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வாராந்திர பயான் நிகழ்ச்சியில் இஷா துலுகைக்கு பிறகு நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்தில் நவீன மோத்தசிலாக்கள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை கேட்டவுடன் சில சகோதரர்களுக்கு நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, தக்குவா, இறையச்சம் இது போன்ற தலைப்புகள் எவ்வளவோ இருக்கும்போது நவீன மோத்தசிலாக்கள் என்று ஒரு புதுமையான ஒரு தலைப்பை ஏன் தேர்வு செய்ய வேண்டும், அதுவும் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட தலைப்பு தேவையானதா என்ற சந்தேகம் சிலருக்கு வரலாம். வழிகேடுகள் என்று நமக்கு தெரியும் போது அந்த வழிகேடுகளை தெளிவாக மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையோடு நடந்து கொண்ட விதத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இது கால இப்ராஹிமுலி அபிஹி ஆசர், இப்ராஹிம் தன்னுடைய தந்தை ஆசரிடம் கூறினார், சிலைகளை நீங்கள் வணங்குகிறீர்கள், இன்னி அராக்க வ கௌமக ஃபி லலாலி முபீன், என் அருமை தந்தையே, உங்களையும் உங்களுடைய சமூகத்தையும் தெளிவான வழிகேட்டிலே நான் காணுகிறேன் என்று இப்ராஹிம் கூறினார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எடுத்துச் சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள். ஒரு தந்தையின் மீது ஒரு பிள்ளை எந்த அளவுக்கு அன்பு வைத்திருப்பார் அதை சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்ன வார்த்தை, இன்னி அராக்க வ கௌமக ஃபி லலாலி முபீன், உங்களையும் உங்களுடைய சமூகத்தையும் தெளிவான வழிகேட்டிலே நான் காணுகிறேன். தந்தை வழிகேட்டில் இருக்கிறார், அவருடைய கொள்கை வழிகேடு, அவர் தப்பு செய்கிறார் என்று தெரியும் போது அதை அவர் உணர்த்துகிறார், அதை சுட்டி காட்டுகிறார். தந்தை மேல அன்பு வச்சிருக்கோம், பாச வச்சிருக்கோம், அவரை போய் வழிகேட்டில் இருக்கிறார்னு எப்படி நம்ம சொல்றது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தயங்கவில்லை. நபிமார்கள் அப்படிப்பட்ட ஒரு கொள்கையில் இருக்கவும் இல்லை. தந்தையாக இருந்தாலும் தப்பு செய்தால் தப்புதான், தாயாக இருந்தாலும் வழிகேடு கொள்கையில் இருந்தால் வழிகேடான கொள்கையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவர்கள் உணர்த்தினார்கள். சொல்ல போனால் இதுதான் அன்புங்கிறது. இதை வெளிப்படையில் பார்க்கும்போது திட்ட மாதிரி தெரியும், தந்தையை பார்த்து வழிகேடுன்னு சொல்றாங்க, எங்களை பார்த்து வழிகேடுங்கிறீங்க, எங்களை பார்த்து நவீன மோத்தசிலாக்கள் என்று சொல்கிறீர்கள் என்று திட்டுவது போல தெரியும். ஆனால் இது திட்டுறது கிடையாது, அவர்கள் மீது கருணை காட்டுவது. எந்த அடிப்படையில்? உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டும் போது அந்த தவறுகளை நீங்கள் திருத்திக் கொள்வீர்கள். குறிப்பிட்ட அந்த சகோதரர்கள் அந்த தவறை திருத்திக் கொள்வார்கள், அவ்வழிகேட்டுக்கு போக மாட்டார்கள், நரகத்துக்கு போகக்கூடிய வழியில் செல்ல மாட்டார்கள், அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் அவர்கள் மீது உள்ள ஒரு கருணையின் அடிப்படையில் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தவறை நாம் சுட்டி காட்டுகிறோம். அதற்காகத்தான் நவீன மோத்தசிலாக்கள் என்ற இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இது இன்னொரு காரணம் இருக்குது. இந்த தலைப்பை இன்றைய நேரத்தில் தேர்வு செய்ததற்கு இன்னொரு ஒரு காரணம் இருக்கிறது. நாம் அந்த ஃபித்னாவில் விழுந்துவிடக்கூடாது. ஒன்று, சம்பந்தப்பட்ட சகோதரர்களை அந்த வழிகேட்டிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், இது முக்கியமான ஒரு காரணம். இன்னொரு ஒரு காரணம், சமூகத்தில் பலர் அந்த குழப்பத்தில் விழுந்துவிடக் கூடாது, வழிகட்ட கொள்கைக்கு போய்விடக் கூடாது என்பது இரண்டாவது காரணம். புகாரியில் 3606 ஹதீஸாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கானன் நாசு யஸ்அலுன ரசூலுல்லாஹி அனில் ஹைர், மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே நன்மைகளை பற்றித்தான் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். பொதுவாக மக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நல்ல காரியம் என்ன, இதுக்கு என்ன நன்மை, இதை செய்யலாமா, இது செஞ்சா என்ன கூலி கிடைக்கும், இப்படி நல்ல காரியத்தையே கேட்டுக்கொண்டிருப்பார்கள். வகுந்த அஸ்அலுஹு அனி ஷர், ஆனால் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்டதை பற்றியே கேட்டுக்கொண்டே இருப்பேன், தீமைகளை பற்றி கேட்டுக்கொண்டிருப்பேன். இந்த சஹாபி அதை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பார். எதுக்கு? மகாஃபத்தா யுத்ரிகனி, அந்த தீமையில் நாம் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக. எது தீமை, எது ஃபித்னா, எது வழிகேடு, இதை பற்றியே நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டுக்கொண்டிருப்பேன். அப்ப இதுவும் ஒரு வழிமுறை, இதுவும் ஒரு நல்ல ஒரு செயல். எது? தீமைகளை அறிந்து கொள்வது, தீமைகளை மக்களுக்கு விளக்குவது. இன்றைய காலத்தில் புதிதாக ஒரு ஃபித்னா ஏற்பட்டிருக்கிறதா, அதை நம்முடைய சகோதரர்களே அறியாமல் செய்கிறார்களா அல்லது அறிந்தே செய்கிறார்களா, அப்ப அந்த தீமையை மக்களுக்கு விளக்க வேண்டும், அந்த தீமையை மக்கள் புரிய வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இந்த மோத்தசிலாக்கள், நவீன மோத்தசிலாக்கள் என்ற தலைப்பு இன்றைய நேரத்திலே இந்த காலகட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மோத்தசிலாங்கிற அந்த கூட்டம் இருக்குதே, இது வரலாற்றில் 1000 வருடங்களுக்கு முன்னால், 1400 வருடங்களுக்கு முன்னால் உருவான ஒரு கூட்டம். ஹிஜ்ரி 2வது நூற்றாண்டில் உருவான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை பற்றி இன்றைக்கு நாம் பேசுகிறோம். இது ஒரு முக்கியமான தலைப்பு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிலர் அந்த மோத்தசிலாக்கள் உருவாக்கிய கொள்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மோத்தசிலாக்கள் எந்த கொள்கையை சொன்ன காரணத்தால் வழிகட்டு போனார்களோ அந்த வழிகட்ட கொள்கை இன்றைக்கு சில சகோதரர்கள் சொல்லிக்கொண்டு போதித்துக் கொண்டு போகிறார்கள். மோத்தசிலாங்கிற கூட்டத்தை பொறுத்தவரை அவர்கள் வழிகேடர்கள் என்பதில் யாருக்கு இன்னைக்கு கருத்து ஒருபாடு கிடையாது. நம்மளும் சொல்றோம், மற்ற எல்லாரும் சொல்கிறார்கள். இன்னைக்கு இவங்க மோத்தசிலா சிந்தனையில் இருக்கிறார்கள் என்று யாரை பார்த்து நாம் குற்றம் சாட்டுகிறோமோ அந்த சகோதரர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், ஆமா மோத்தசிலாக்கள் வழிகேடர்கள் தான். இதுல கருத்து ஒருபாடு கிடையாது. எல்லோரும் இன்றைக்கு ஏகமனதாக ஒத்துக்கொண்ட விஷயம்தான் மோத்தசிலாக்கள் வழிகேடர்கள். அப்ப அந்த மோத்தசிலாக்களுடைய கொள்கைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சகோதரருடைய கொள்கைக்கும் உள்ள தொடர்பு என்ன, சம்பந்தம் என்ன என்பதை மட்டும் நாம் அறிந்து கொண்டு விட்டால் ஒரு விஷயம் தெளிவாகிவிடும். அப்ப இவர்கள் வழிகேடான கருத்தை தான் சொல்கிறார்கள். வழிகேடர்களோடு தான் இவர்களுக்கு சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது என்பது தெல்ல தெளிவாகிவிடும். பொதுவாக வழிகேடுகள் பல வகைகள், வழிகேடுகள் ஃபித்னாக்கள் பல வகைகள். இப்ப அல்லாவுக்கு இணை வைக்கிறார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறார்கள், இறந்தவங்களை கூப்பிடுறாங்க, இதை நம்ம வழிகேடுன்னு சொல்லுவோம். இது ஒரு வகையான வழிகேடு. ஏன்னா வழிகேடு எல்லாத்துக்கும் ஒரு முகம் கிடையாது, அதற்கு பல முகங்கள் இருக்கிறது. வழிகேடுகள் பல வகைகள் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, அது ஒரு வழிகேடு. அல்லாஹ்வை இல்லைன்னு மறுக்கிறது, அது ஒரு வகையான வழிகேடு. நாத்திகம், அது ஒரு வகையான வழிகேடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பிறகு நானும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று இந்த காதியானிகள், மிர்சா குலாம் அகமது, இது போன்ற தூதுத்துவத்தை வாதிடக்கூடிய கொள்கை, அதுவும் வழிகேடு. இதெல்லாம் வழிகேடு, ஒரு வித்தியாசமான வழிகேடு தானே. பல வகையான வடிவங்கள் இருக்குது வழிகேட்டுக்கு. அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பிறகு இந்த மதுபுங்கிற பேர்ல வரக்கூடியதெல்லாம் வழிகேடு. இப்படி வழிகேடுகள் நிறைய இருக்கிறது. இதுல ஒரு கோணம், ஒரு வகைதான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. அது என்னன்னா, அல்லாஹ்வை ஏத்துக்கிடுவாங்க, தூதரை ஏத்துக்கிடுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்வார்கள், தொழுக, நோன்பு, தான தர்மங்கள் எல்லா நல்ல காரியங்களும் இருக்கும். முஸ்லிம்னு தன்னை சொல்லிக் கொள்வார்கள், அவங்கள்ட்ட ஷிர்க் இருக்காது. நல்லா நீங்க பார்க்கணும், ஷிர்க் இருக்காது. முஸ்லிம்னு சொல்லிக்கிடுவாங்க, தொழுவாங்க, வணக்க வழிபாடுகள் எல்லாம் கரெக்டாக செய்வாங்க. ஆனால் அவர்கள் வழிகேடர்கள். ஏனென்றால் ஒரு வழிகேடு அவரிடத்தில் இருக்கும். என்ன வழிகேடு? நபி மொழிகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான் நமக்கு நபி மொழிகள். அந்த நபி மொழிகள் என்ன சொல்றதோ அதை அப்படியே நம்ம கேட்டு நடக்கணும், அதை அப்படியே நம்பணும், அதன்படி நம்ம செயல்படணும். ஆனால் நபி மொழிகளின் அடிப்படையில் சிந்திக்காம அந்த நபி மொழிகளுக்கு உட்பட்டு தன்னுடைய சிந்தனையை, கொள்கை கோட்பாடுகளை அமைத்துக் கொள்ளாமல் நபி மொழிகள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எக்ஸ்டிமேட்டா சிந்திக்கிறது. எப்படி சிந்திக்கிறது? எக்ஸ்டிமேட்டா சிந்திக்கிறது. அதுக்கு நல்ல காரணங்களை கற்பித்துக் கொள்வது, நபிமொழிகளை மறுக்க வேண்டியது, குரான் வசனங்களை, சம்பந்தமில்லாத குரான் வசனங்களை கொண்டு வந்து இது இதுக்கு முரண்படுகிறது என்று சொல்லி ஹதீஸ்களை நிராகரிப்பது. அப்ப அந்த ஹதீஸ்களை எல்லாம் நம்பிக்கிட்டு இருப்பாங்களே, இந்த மக்களை காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் என்று ஃபத்வா கொடுப்பது, இதுதான் வழிகேடு. இது ஒரு வகையான வழிகேடு. எப்படி தூதுத்துவத்தை வாதிடுவது ஒரு வழிகேடோ, அல்லாவை இல்லஞ்சொல்றது ஒரு வழிகேடோ, அல்லாவுக்கு இணை வைப்பது ஒரு வழிகேடோ, அது மாதிரி ஒரு வழிகேடுதான் முஸ்லிம்களை முஷ்ரிக் ஃபத்வா கொடுப்பது, நபிமொழிகளை மறுத்து தேவையில்லாமல் யோசிப்பது, இதுவும் ஒரு வழிகேட்டின் முகம். இதை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு உரையில, நீண்ட உரையில நம்ம விளக்கி இருக்கிறோம். நரகத்தின் நாய்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம பேசணும். வகையை மட்டும் பின்பற்றுவோம் என்ற ரமலான்ல தொடர் உரையில ஆறாவது தொடர்ச்சியாக நரகத்தின் நாய்கள் என்று நம்ம ஒரு சாராரை பத்தி பேசணும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட சாரார நரகத்தின் நாய்கள் என்று சொன்னார்கள். அவங்க யாரு? ஹவாரிஜுகள். அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய வழிகேடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கினார்கள். அவங்க என்ன வழிகேடு? இஸ்தன்னூன பி கைரி சுன்னத்தி. இந்த சொன்னோம் இல்லையா, இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஹதீஸ், புகாரில் 3606 ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பின்னாடி ஒரு கூட்டம் வரும், இஸ்தன்னூன பி கைரி சுன்னத்தி, நான் காட்டாத வழியை எடுப்பார்கள், ஓ யஹுது நபி கைரி ஹதி, நான் சொல்லாத வழியை அவர்கள் எடுப்பார்கள். அப்ப நபி மொழிகளை எல்லாம் மறுப்பார்கள், சுன்னத்துகளை புறக்கணிப்பார்கள். யக்ரவுனல் குரான், குரானை ஓதுவார்கள், யஹ்சபூன அன்னஹு லஹும், அந்த குரான் தங்களுக்கு சாதகமானது என நினைப்பார்கள், வஹுவ அலைஹிம், ஆனால் அந்த குரான் அவர்களுக்கு எதிராக இருக்கும். அப்ப குரான் வசனத்தை சாதகமானது என்று எடுத்துக்கொண்டு வசனங்களை எடுத்து நபிமொழிகளை மறுப்பார்கள். யக்துலூன அஹ்லல் இஸ்லாம், முஸ்லிம்களை கொல்வார்கள், இவன் காஃபிர் என்று முஸ்லிம்களுக்கு காஃபிர் பட்டம், முஷ்ரிக் பட்டம் தருவார்கள். ஆனா இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? இதுதான் ஃபித்னா, இதுதான் வழிகேடு. என்ன வழிகேடு? குரான் வசனத்தை மிஸ்யூஸ் பண்ண வேண்டியது, நபிமொழிகளை மறுக்க வேண்டியது, முஸ்லிம்களுக்கு முஷ்ரிக் பட்டம் கொடுப்பது, இது ஒரு வகையான வழிகேடு. எப்படி நபித்துவத்தை வாதிடுவது வழிகேடு, அது மாதிரி இது ஒரு வகையான வழிகேடு. சிறுக்கு வைக்கிறது எப்படி வழிகேடு, அது மாதிரி இது ஒரு வகையான வழிகேடு. ஆனா இந்த வழிகேட்டை செய்யறாங்களே, எந்த வழிகேடு? முஸ்லிம்களை முஸ்ரிக்காக்கக்கூடிய வழிகேடு. இந்த வழிகேட்டை செய்யக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? யஹ்கிரு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் அவங்க தொழுகிற தொழுகையும் நீங்க தொழுகிற தொழுகையும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களோட அதிகமா தொழுவாங்க, உங்களோட நிறைய நோன்பு வைப்பாங்க, உங்களோட வழிபா அமல்கள் செயல்பாடுகள் எல்லாத்தையும் சிறப்பாக செய்வாங்க, அதுல எல்லாம் மேலே இருப்பாங்க. ஆனா இதுல எல்லாம் மேலே இருந்தாலும் இந்த ஒரு ஃபித்னா இருந்தா அவங்க உங்களுக்கு கீழே உள்ளவர்கள் தான், அவங்க வழிகேடர்கள் தான். என்ன ஃபித்னா? நபிமொழிகளை நம்பாமல் அதை மறுத்து தன் இஷ்டத்துக்கு புரிஞ்சு தானாக தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி அதை ஏத்துக்கலாத மக்களை எல்லாம் காஃபீர் பட்டம் கொடுக்கறது, முஷரிக் பட்டம் கொடுக்கறது. இந்த ஒண்ணு இருந்தா போதும், இது தெளிவான வழிகேடு, இது நரகத்தின் நாய்கள் ஹவாரிஜிகளுடைய பண்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதை நம்ம வெளி விரிவாக என்ன செஞ்சிருக்கோம், அந்த தலைப்புல விவரிச்சிருக்கிறோம். இப்ப நீங்க மோத்தசிலாக்களை பத்தி பேச போறோம், நவீன மோத்தசிலாக்கள் யாருன்னு பேச போறோம். அப்ப இந்த காலத்துல மோத்தசிலாக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி மோத்தசிலாங்கிறவங்க யாரு, அவங்களுடைய பண்பு என்ன, அவங்களுடைய குணம் என்ன, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மோத்தசிலா நம்ம சொல்றோம் இல்லையா, வரலாற்றில் தோன்றிய கூட்டம். இவங்க யாருன்னா ஹவாரிஜிகளுக்கு பிறகு தோன்றிய கூட்டம். ஹவாரிஜிகளுக்கு பிறகு தோன்றிய கூட்டம் தான் இந்த மோத்தசிலா. ரொம்ப கால நெருக்கம் தான், ரொம்ப தொலைவு கிடையாது. ஹவாரிஜிகள் ரசூல் சஹாபாக்கள் காலத்திலே உருவாகிட்டாங்க. அலிரலியில் உங்களுக்கு எதிராக என்ன பண்ணாங்க, அலிரலியில் உங்களை காஃபிர்னு சொல்லி அதுக்கு நாலு வசனத்தை கொண்டு வந்து நபிமொழிகளை எல்லாம் மறுத்து முஸ்லீம்களை முஷ்ரிக்கு காஃபிர்னு சொல்லி பெரிய போர் நடந்துச்சு. அலிரலியில் அவங்ககிட்ட சண்டை போட்டாங்க. இந்த ஹவாரிஜிகளை தொடர்ந்து உருவான இஸ்லாமிய வரலாற்றில் உருவான கூட்டம் தான் மோத்தசிலாக்கள். இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஹவாரிஜிகளுடைய கொள்கையை உரிச்சு வச்சிருப்பாங்க. ஹவாரிஜிகளுடைய கொள்கையை அப்படி உரிச்சு வச்சிருப்பாங்க. என்ன வழிகேடு, ரசூலா வழிகேட்டுக்கு ஒரு முகம் சொன்னாங்களே, ஒரு வகம் சொன்னாங்களே, என்ன, நபிமொழிகளை மறுக்கிறது, எக்ஸ்டிமேட்டா சிந்திக்கிறது, கொள்கை குழப்பத்தை ஏற்படுத்தி முஸ்லிம்களுக்கு மத்தியில இவன் முஷ்ரிக்கு இவன் முஷ்ரிக்கு என்று பிளவை ஏற்படுத்துறது. இதான ஹவாரிஜிகளுடைய பண்பு. இதே பண்புக்குரியவர்கள் தான் மோத்தசிலாக்களும், அப்படியே அதே பண்புக்குரியவர்கள். எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முத மோத்தசிலாக்கள், மோத்தசிலானா என்ன, மோத்தசிலா மோத்தசிலாங்கிறோம், மோத்தசிலாங்கிறது ஒரு அரபு வார்த்தை. மோத்தசிலானா என்ன, மோத்தசிலா என்றால் அதுக்கு அரபு வார்த்தைக்கு அர்த்தம் விலகி சென்றவர்கள். என்ன அர்த்தம் அதுக்கு, விலகி சென்றவர்கள். யாத்தசலனா விலகினான், மோத்தசிலானா விலகி சென்றவர்கள். எப்ப இவங்களுக்கு இந்த பேர் வருதுன்னா, இந்த அதாவது ஹசனுல் பசரிங்கிற ஒரு இமாம், அவர் நல்ல மார்க்க அறிவுள்ளவர், நிறைய ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவித்தவர். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை நம்ம படிக்கிறோம், அந்த ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவித்தவர் இந்த ஹசனுல் பசரி. ஒரு சிறந்த ஒரு அறிவாளி, நல்ல மார்க்க பற்றுள்ளவர், பேணுதலானவர். வரலாற்றில் இமாம்கள் எல்லோரும் அவரை சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் மாமேதை, அவர் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். மாணவர்களுக்கு என்ன செய்கிறாரு, தன்னுடைய மாணவர்களுக்கு மார்க்கத்தை ஹதீஸ்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு கருத்து, ஒரு கேள்வி வருகிறது. பெரும்பாவம் செய்தவர் காஃபிரா முஸ்லிமா, என்ன கேள்வி வருது, பெரும்பாவம் செஞ்சவர் காஃபிரா முஸ்லிமா அப்படிங்கிற கேள்வி வருது. பெரும்பாவம்னா சாராயம் குடிக்கிறது, விபச்சாரம் பண்றது, அவதூறு சொல்றது, திருடுறது, இதெல்லாம் பெரும்பாவங்கள். இந்த மாதிரி பாவத்தை ஒரு ஆள் செஞ்சிட்டார், அவர் காஃபிரா முஸ்லிமா, இந்த கேள்வி அந்த இடத்துல வருது. இவர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது வருகிறது. நீ என்ன பதில் சொல்லுவீங்க, இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிறாங்க. ஒருத்தான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறான், ரசூலாவை ஏத்துக்கிட்டான், குரானையும் ஏத்துக்கிட்டான், ஆனா போய் சாராயம் குடிச்சிட்டான், இவன் காஃபிரா முஸ்லிமான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவீங்க, முஸ்லீம்னு சொல்லுவோம். ஆனா பெரும்பாவம் செஞ்சிருக்கான், பாவி ஆனா முஸ்லீம், இவன் செஞ்ச பாவத்தினால இஸ்லாத்தை விட்டு போயிட மாட்டான், காஃபிரா போயிட மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த மாதிரி ஒரு கேள்வி அங்கே வருகிறது. வந்தோனையுமே அப்பதான் அந்த ஹசன் பசரி அவங்களுடைய மாணவர்கள்ல ஒரு ஆள் தான் வாசில் புன அத்தா. அந்த ஆள் என்ன செய்யறாருன்னா, எந்திரிச்சு பெரும்பாவம் செய்தவன் மூமினும் கிடையாது காஃபிரும் கிடையாது, அவர் ஒரு கருத்தை சொல்றார். இதுக்கு ஹதீஸ்களில் போய் விளக்கம் தேடினா கிடைக்கும், பெரும்பாலும் செஞ்ச முஸ்லீமா காஃபிரா கேட்டா முஸ்லீம் தான், ஆனா பாவி, அவன் ஈமான் இழக்க மாட்டான், இப்படி நிறைய ஹதீஸ் சொல்லுது. ஆனா இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, உஸ்தாது உட்கார்ந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர் பதில் சொல்ல விட்டுருக்கணும். இவர் என்ன பண்ணிட்டாரு, எந்திரிச்சு பெரும்பாவம் செய்த முஸ்லீமும் கிடையாது காஃபிரும் கிடையாது அப்படின்னு ஒரு புதுமையான ஒரு கருத்தை சொல்ற, ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு நிலையில் அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். இப்பதான் பிரச்சனை வருது. அப்ப ஹசன் பஸ்ரி அவரோட வாக்குவாதம்லாம் நடக்குது, இல்ல நபி மொழிகள்ல இப்படித்தான் இருக்குது, பெரும்பாவம் செய்தவன் ஈமான் இழக்க மாட்டான், அவன் பாதி குற்றவாளி ஆனா ஈமான் இழந்துட மாட்டான், அந்த மாதிரி கருத்து சொல்லப்படுவது. ஆனா இந்த ஆள் வந்து பிடிவாதமா இருக்கிறார். யாரு, இந்த வாசில் புனாத்தா ஹசனு பசரியுடைய மாணவன். அவர் பிடிவாதம் இருந்து என்ன பண்றாரு, அவர் தனியா பள்ளிவாசல்ல தனியா போய் தனியா குரூப் சேர்க்க ஆரம்பிச்சிட்டார் தனக்குன்னு. அவரோட சேர்ந்த அம்ருபின் உபைதுங்கிற ஒரு ஆளும் போய் சேர்றான், ஒரு சில பேரும் போய் சேர்றாங்க. இப்பதான் ஹசன் பசரி இமாம் சொன்னாங்க, வாசில் வாசில் நம்மை விட்டு விலகி சென்று விட்டார். ஏன்னா விலகி போனாங்களா இல்லையா? ஒரு அழகா எல்லா முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறாங்க, மார்க்கத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஹதீஸின் அடிப்படையில் ஒரு விஷயத்துக்கு தீர்வை பார்க்காம, ஒரு பிரச்சனைக்கு நபி மொழியில் என்ன தீர்வுன்னு பார்க்காம, சும்மா சுய அறிவை வச்சு பெரும்பாலும் முஸ்லீமா காஃபிரான்னு வந்தோடையுமே முஸ்லீம் கிடையாது காஃபிரும் கிடையாது ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு நிலை என்று ஒரு கருத்தை சொல்லி தேவையில்லாமல் பிரிஞ்சு போய் தனி ஒரு கருத்தை போதித்து கொண்டு இருக்கிறார். இந்த அடிப்படை இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு பேர் வருது, இவங்க மோத்தசிலாக்கள், விலகி சென்றவர்கள். விலகி போனாங்களா இல்லையா? விலகி சென்றவர்கள் அப்படிங்கிற ஒரு இது வருது, பேர் வருகிறது. சரி, இப்படி விலகி போனவங்க இதோட நிக்கல, இதுக்கு பிறகு நிறைய கொள்கை குழப்பங்களை ஏற்படுத்துறாங்க. இப்ப நீங்க பார்க்கணும் மோத்தசிலாக்களுடைய ஆரம்பம் இருக்குது பத்தீங்களா, இந்த ஆரம்பத்தை நீங்க பாருங்க, அவங்க உருவானக்கூடிய இந்த பிரச்சனையை பாருங்கன்னு அறிவை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மோத்தசிலாக்களுடைய தலைவன் வாசில் இப்னு அத்தா, இந்த வாசில் இப்னு அத்தா ஆரம்பிக்கிறானே மோத்தசிலா சிந்தனையில் போகிறானே, அந்த துவக்கத்துக்கு காரணம் என்ன? மார்க்க பிரச்சனைகளுக்கு அறிவை பயன்படுத்தியதுதான் காரணம். ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஏன்னா பெரும்பாலும் செஞ்சோம் காஃபிர் இல்லைன்னு நபிமொழிகள் சொல்லுகிறது. ஆனா அந்த நபிமொழிகளை பார்க்காம அறிவை யூஸ் பண்ணிட்டார். பெரும்பாவை செஞ்சவனா அவன் வந்து மூமினும் கிடையாது காஃபிரும் கிடையாது, அவனுக்கு அறிவுல பட்டுருச்சு, அவன் சிந்தனையில பட்டுச்சு, அந்த சிந்தனையை சொல்லிவிட்டார். இது ஒரு முக்கியமான காரணம் நபிமொழிகளை மறுத்தது. இதுக்கு பிறகு ஒரு அஞ்சு அடிப்படைகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள். இந்த மோத்தசிலாக்கள் ஒரு ஐந்து அடிப்படைகளை உருவாக்குகிறார்கள். என்ன ஐந்து அடிப்படைனா, அது மோத்தசிலாக்களுடைய அடிப்படையான கொள்கை. முதல் சொல்லுவாங்க தௌஹீத். பேரெல்லாம் கேட்க நல்லா இருக்கும், நீங்க பேரை பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல பேர்களா இருக்கும். ஆனா அந்த பேருக்கு பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கை, விதைக்கக்கூடிய கருத்து, அது முற்றிலும் ஹதீஸ்களுக்கு எதிரான கருத்து, நபிமொழிகளுக்கு மாற்றமான கருத்து, முஸ்லிம்களை வழியேடர்களாக சித்தரிக்கக்கூடிய கருத்து. முதல் என்ன சொல்லுவாங்கன்னா தௌஹீத். ரெண்டாவது அடிப்படை அதில் நேர்மை. சரி, மூணாவது இன்ஃபாது வஅது வல் வஈது, வாக்குறுதியை நேற்று நிறைவேற்றுவது. அது என்ன நான் விரிவாக சொல்லுவேன். ஏன்னா தௌஹீது அதில் மூணாவது வந்து மன்சிலத்தும் பைனல் மன்சிலத்தையும், இரண்டு நிலைகளுக்கு மத்தியில் ஒரு நிலை. நாலாவது வாக்குறுதியை நிறைவேற்றுவது. ஐந்தாவது அல்லாமரு பில் மாருஃப் வன்னஹி அனில் முன்கர், நன்மை ஏவி தீமையை தடுப்பது. இப்படி ஐந்து அடிப்படைகளை உருவாக்குறாங்க. என்ன இந்த அஞ்சு அடிப்படை? இந்த அஞ்சு பேரை கேட்டால் உங்களுக்கு நல்லதா தெரியுதா கெட்டதா தெரியுதா? தௌஹீத், ஏகத்துவம், சரியா? ரெண்டாவது நேர்மை அல் அதில், நீதம், நேர்மை. இரண்டு நிலைகளுக்கு மத்தியில் ஒரு நிலை. அப்புறம் என்னது? வாக்குறுதியை நிறைவேற்றுவது, நல்லது எவி தீமையை தடுப்பது. இதை கேட்டால் உங்களுக்கு நல்லதா தெரியுதா கெட்டதா தெரியுதா? இதுதான் இப்ப கொள்கை, சூப்பர் கொள்கை. இது என்ன மாதிரி வச்சிருக்கிறாங்க கொள்கை? தௌஹீத், நம்ம தௌஹீத். அதாவது நேர்மை, நம்ம தான் நேர்மை, நம்ம தான் வாக்குறுதி நிறைவேற்றணுங்கிற கருத்தில் நம்ம தான் இருக்கிறோம். நல்லதை ஏவி தீமையை தடுக்கணும். நீங்க சொல்லிக்கிறது என்ன? நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஜமாத் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முஸ்லீம்களை எல்லாம் முஸ்ரீக்காக்கக்கூடிய ஜமாத். அப்ப இந்த மாதிரி அவங்க அஞ்சு பேர்களை சொன்னாங்க. ஆனா இந்த அஞ்சுக்கு பின்னாடி அவங்க உருவாக்கின கொள்கை இருக்கு, ஆபத்தான கொள்கை. தௌஹீதுங்கிற பேர்ல என்ன சொன்னாங்க? இப்ப குரான் அல்லாஹ் பார்க்கறான், அல்லாஹ் பேசுறான், அல்லாஹ் நடக்கிறான், அல்லாஹ்வுக்கு கை இருக்கு, அல்லாஹ்வுக்கு கண் இருக்கு, இந்த மாதிரி வருதுன்னு வருது, குரான்ல வருது, ஹதீஸ் எல்லாம் வருது. இவன் தௌஹீதுங்கிற பேர்ல என்ன செஞ்சானா, அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னு வந்தா கையின் அர்த்தம் இல்ல, அத கையின் புரியக்கூடாது. அல்லாஹ் வந்து பாப்பான்னு வந்தா பாப்பான்னு புரியக்கூடாது. அல்லாஹ் கேப்பான்னு குரான்ல வருதே, அல்லாஹ் கேப்பான்னு புரியக்கூடாது. ஏன்பா நீ கேக்குறீல, குழப்பம் எப்படி வருது பாருங்க, எப்படி வருது? நீ கேட்கிறீல, நம்மளாம் கேட்கிறோம்ல, அப்ப அல்லாவும் கேட்கிறான்ல, அப்ப அல்லாஹ் கேட்கிறான் என்றால் அவன் நம்மை போன்று ஆகி விடுவான். அப்ப இது சிறுக்கு, அதனால அல்லாஹ் கேட்க மாட்டான், அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னா நமக்கு கை இருக்குல்ல. அப்ப அல்லாஹ்வுக்கு கை இருக்கு நம்ம நம்புனா, குர்ஆன்ல உள்ள மாதிரி நம்புனா, ஹதீஸ்ல உள்ள மாதிரி நம்புனா, அது சிர்க் ஆயிரும். இன்னைக்கு இதே தான் வருது. என்ன இந்த ஹதீஸை நீங்க நம்பினால் முஷ்ரிக் ஆகி விடுவீர்கள், இது சிர்க் ஆயிரும், இது அல்லாஹ்வுடைய தன்மை மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி அர்த்தம் ஆயிரும். அப்படியே அவங்க வச்ச ஆர்கியூமெண்ட்டை இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இன்னைக்கு எடுத்து சொல்றாங்க. அப்ப மோத்தசிலாக அப்படிதான் சொன்னாங்க, கை இருக்குன்னு அல்லாஹ் அல்லப்பா சொல்றான், அப்படி சொன்னா நீ அல்லாஹ்வுக்கு சிர்க் வச்சுட்ட. அது அப்படி புரியக்கூடாது, வேற அர்த்தத்தில் புரியணும். அல்லாஹ் பார்க்கறான் கேட்கறான்னு சொன்னா நீ அல்லாஹ்வுக்கு சிர்க் வச்சுட்ட, அது அப்படி புரியக்கூடாது, வேற மாதிரி புரியணும். இப்படி சொன்னார்கள். இது சரியா? சரியாது? சரி இல்லை. கேட்க நல்லா இருக்கும். ஆமா, அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னா மனுஷமா இல்ல. நிறைய அப்பாவி மக்கள் போய் விழுந்தாங்க, நிறைய அப்பாவி மக்கள். ஆமா, அல்லாஹ்வுக்கு எப்படி கை இருக்கும், நமக்குள்ள கை இருக்கு. அல்லாஹ் பாப்பானா நம்மள மாதிரில ஆயிருவான், அல்லாஹ் கேட்பானா நம்மள மாதிரி ஆயிருவானே. அப்ப தௌஹீத், நம்ம தான் தௌஹீதுல கரெக்டா வழியேட்ட கொள்கையை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் தௌஹீத். சரிய மக்கள், அல்லாஹ்வை பத்தி நம்பக்கூடிய மக்களை பார்த்து அவங்களா முஷ்ரிக் இப்படி சொன்னாங்க. அப்ப இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு என்ன காரணம்? அறிவு தானே, ஆதாரத்தை அல்லாஹ் சொல்லிட்டான் நம்பணும் அப்படிங்கிற அந்த ஈமான் வரல. என்ன? அறிவு, சிந்தனை ஆரம்பிச்சாங்க. விளைவு என்ன? நாங்க தான் தௌஹீது, மத்தவங்க பூரா முஷ்ரிக்கு. ஒழுங்கான கொள்கையில் உள்ள முஷ்ரிக்கு, ஃபித்னாவை ஏற்படுத்தக்கூடிய இந்த கருத்தை சொல்லக்கூடியவங்கள தௌஹீது இப்படின்னு சொன்னாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன? அதில் நேர்மை. என்னப்பா நேர்மையை சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விதியை எடுத்தானு, விதி, விதியை பத்தி. விதியை பத்தி அல்லாஹ் ரசூல் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? விதி இருக்கா இல்லையா? ஹதீஸ் என்ன சொல்லுது? விதி இருக்குது, அதுதானே, விதி இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஹதீஸ் நான் சொல்றேன், முஸ்லீம்ல 9வது ஹதீஸ். சில தாபியின்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. தாபியினுடைய காலத்திலே வருது விதியே இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. விதியெல்லாம் கிடையாதுங்க, அல்லாவுடைய நாட்டப்படலாம் எதுவும் நடக்கிறது இல்லை, எல்லாமே நம்ம முயற்சியால் நடக்குது. இப்படி ஒரு கூட்டம் சொல்லி கொண்டிருக்கிறது. இதை கேள்விப்பட்டு சில தாபீன்கள் என்ன செய்யறாங்கன்னா, அப்துல்லா பின் உமர், இவங்க யாரு? சஹாபி. அப்துல்லா பின் உமர் அலியில் அவங்ககிட்ட வர்றாங்க, வந்து அல்லாவின் தூதருடைய தோழரே, எங்க ஊர்ல ஒரு கூட்டம் உருவாயிருக்கு, அவங்க விதியே எக்ரோனல் குரான், குரானை ஓதுகிறார்கள், ரொம்ப ஒரு மூடலான விஷயங்கள் எல்லாம் ஓவரா மூழ்கிட்டு கிடக்குறாங்க. நோய் எப்படி வருது பாருங்க, குரான ஓதுறாங்க, நம்ம மூழ்க கூடாத மூடலா விடப்பட்ட, இஸ்லாத்துல மூடலா விடப்பட்ட விஷயத்துல எல்லாம் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்க விதியே இல்லைங்கிறாங்க, எல்லாமே புதுசு புதுசாக தான் நடக்குது, அல்லாவுடைய நாட்டத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஒரு மனுஷன் வந்து ஒரு தப்பு செஞ்சானா அல்லாஹ் நாடி செய்யல, அவனாதான் செய்யறான், இப்படி விதியை மறுத்து கொண்டு ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு இப்னு உமர் அலி அல்லா அனுகவங்கிடத்துல வந்து அந்த நபர்கள் வந்து சொல்றாங்க. அப்ப இப்னு உமர் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை சந்தித்தால் நீங்கள் சொல்லிவிடுங்கள், இவங்க யாரு? அல்லாவே இல்லைன்னு சொன்னவங்களா? அல்லாவை ஏத்துக்கொண்டவங்க, ரசுல்லாவை ஏத்துக்கிட்டவங்க, தொழுதவங்க, எல்லாம் செஞ்சவங்க, அவர்களை நீங்கள் சந்தித்தால் சொல்லிவிடுங்கள், அன்னி பரியும் இன்ஹும் அன்னகும் புறாவும் இன்னி, அவர்கள் என்னை விட்டு விலகியவர்கள், அவர்களை விட்டு நான் விலகியவன், இவங்கள்ட்ட உகது மலை அளவுக்கு தங்கம் இருந்து தர்மம் செஞ்சாலும் அந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், விதியை நம்புற வரைக்கும் இவங்க செய்யக்கூடிய எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அவங்க மனித வடிவில் வந்தார்கள். அப்ப கேட்டாங்க, ஈமான் என்றால் என்னன்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் உங்களுக்கு பதில் சொன்னாங்க, அன் தூமின பில்லாஹி, அல்லாஹ்வை நம்பணும், மலக்குமார்களை நம்பணும், வேதங்களை நம்பணும், தூதர்களை நம்பணும், வபில் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி, விதியிலே நல்லது கெட்டது இருக்குதுங்கிறதை நம்பணும். அப்போ விதிங்கிறது இஸ்லாத்துல இருக்குன்னு அப்துல்லா பின் உமர் அலி அவர்கள் அவங்களுக்கு பதில் சொல்லி அனுப்பி விடுறாங்க. அப்ப விதி இருக்குது. ஆனா இந்த மோத்தசிலாக்கள் இந்த அஞ்சு அடிப்படையை உருவாக்குனாங்களே, அதுல அவங்களுடைய இரண்டாவது அடிப்படை என்ன? அல் அதில் நேர்மை. என்னப்பா நேர்மை? இப்போ நீங்க பாவம் செய்றீங்க, ஒரு பொய் சொல்லிட்டீ, அல்லாஹ் நாடிதான் இந்த தப்பு செஞ்சிருக்கிறிய, இது விதியில நம்ம எடுக்கணும், அல்லாஹ் நான் அல்லாஹ்வுடைய நாட்டைப்படி இந்த தப்பு நடந்திருக்கு, சரி இனிமே செய்யக்கூடாது. ஒரு மனிதன் வழிகட்டுக்கு போயிட்டான், ஒரு மனுஷன் காஃபிரா போயிட்டான்னு வைங்க, சரி அல்லாஹ்வுடைய நாட்டம், அப்படிதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், அப்படிதானே பேசுறோம். ஒரு ஆள் நேர்வழி பெறுகிறார், அல்லாஹ்வுடைய நாட்டைப்படி நேர்வழி பெற்றார். ஒரு ஆள் வழிகட்டுக்கு போனாரு, அல்லாஹ்வுடைய நாட்டைப்படி வழிகட்டுக்கு போனாரு. இதை நம்ம நம்புவோம், இது விதியில உள்ளது. அதே நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? வழிகேட்ட நம்மளா நாடி போகக்கூடாது, நல்லதை நோக்கி போகணும் அப்படிங்கறதை நம்ம சேர்த்து நம்புவோம். இதுதான் விதி சம்பந்தமா உள்ள விஷயம். ஆனா இந்த மோத்தசிலாக்கள் இருக்கிறாங்கல்ல, இதுல போட்டு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன அது எப்படி? இன்னைக்கு நிறைய காஃபிர்கள்லாம் கேட்கிறாங்கல்ல, அல்லாஹ் நாடிதான் ஒருவன் நேர்வழி பெற முடியும், அல்லாஹ் நாடிதான் ஒருத்தர் வழிகட்டுக்கு போறான்னா அப்ப ஏன் அல்லாஹ் அவனை தண்டிக்கணும்? மறுமையில மறுமையில அல்லாஹ் நாடித்தானே இவன் வழிகட்டுக்கு போனா, அல்லாஹ் நாடித்தானே அவன் குஃபுருக்கு போனா, அல்லாஹ் நாடித்தானே இவன் முஸ்ரிக்கா போனா, இவனையே அல்லாஹ் தண்டிக்கணும். அப்ப அல்லாஹ் தண்டிப்பானா இவனை? அப்போ வழிகட்டுக்கு போனவனுக்கு மறுமையில நரகம் இருக்குதுன்னா, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவன் ஏன் வழிகட்டுக்கு போனா? அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு இவன் வழிகட்டுக்கு போனதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படி நம்ம சொன்னோம்னா, அல்லாஹ் அநியாயக்காரன் சொல்றோம், அல்லாஹ் நேர்மையானவன், உலகத்தில் எவனா வழிகட்டுக்கு போறானா அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் அதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப விதி இல்லை என்பதை அவர்கள் நேர்மை என்ற வார்த்தையால சொன்னாங்க, அதில் என்ற ஒரு வார்த்தையால சொன்னாங்க. இது சரியா? அறிவு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, அல்லாஹ்வுடைய நாட்டத்தாலதான் ஒருத்தர் வழிகட்டுக்கு போறான்னு சொன்னா அவனை எப்படி அல்லாஹ் மறுமையில தண்டிப்பான்? அப்போ ஒருத்தன் வழிகட்டு போறவன அல்லாஹ் மறுமையில தண்டிக்கிறான்னா அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. எனவே விதிங்கிறதெல்லாம் கிடையாது, அது பொய். பார்த்தா அறிவுபூர்வம் மாறி தெரியும், அறிவு பேஸ் அல்லாதில். அப்ப விதியப்படி நம்பக்கூடிய மக்களை எல்லாம் பார்த்து நீ அல்லாஹ் அநியாயக்காரன் சொல்ற, இப்படி மக்களை எல்லாம் வழிகடராக்குறாங்க. இது இரண்டாவது அடிப்படை. மூணாவது, மன்சிலத்தும் பைனல் மன்சிலத்தையும், இரு நிலைகளுக்கு மத்தியில் ஒரு நிலை. அது என்ன? இரு நிலைகளுக்கு மத்தியில் ஒரு நிலை. அதான் நம்ம ஏற்கனவே விளக்கணும், மோத்தசிலாக்கள் ஆரம்பிச்சது இந்த நோயினாலதான், இந்த கேள்வியில தான் அவன் பைத்தியம் முடிச்சு கிளம்பி விட்டான், கிளம்புனான். அது என்ன? அது சரியான கருத்தா? ஒருத்தன் பெரும்பாவம் செஞ்சுட்டான், அவன் வந்து இஸ்லாத்தை விட்டு போயிட்டான், அவன் ஈமானும் கிடையாது, அவன் காஃபிரும் கிடையாது, மூமீனும் கிடையாது, காஃபிரும் கிடையாது அப்படிங்கிற கருத்தை சொன்னார்கள். இது மூணாவது அடிப்படை, மோத்தசிலாக்களுடைய மூணாவது அடிப்படை. இதை அதிஸ் நபிமொழி ஏத்துக்கிறதா அப்படின்னு கேட்டா, நபிமொழிகள் நிறைய நபிமொழிகள் இருக்குது, இது தப்பான கருத்து. ஒரு மனிதன் பெரும்பாவம் செஞ்சான்னா, அல்லாஹ்வை நம்பியவன் பெரும்பாவம் செஞ்சா அவன் இஸ்லாத்தை விட்டு போக மாட்டான், ஆனா அவன் பெரும்பாவம் பாவியவன் குற்றவாளி, அதனால ஈமான் இழக்க மாட்டான். இது உதாரணத்துக்கு புகாரில 6780 ஹதீஸ். ஒரு சஹாபி, ஒரு ஆளு, என்னன்னா அவர் பேர் அப்துல்லா, அப்துல்லா ரசூலுல்லாஹ் அவங்களை எப்போ பார்த்தாலும் அடிக்கடி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். இந்த சஹாபி, சில பேர் இருப்பாங்கல்ல பேசினா நம்மளை சிரிச்சுக்கிட்டே இருப்பார், நம்ம சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இவர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள இடத்துல நகைச்சுவையாக பேசி சிரிக்க வைத்து கொண்டே இருப்பார் இந்த மனிதர். ஆனால் அடிக்கடி தண்ணி குடிப்பார், எது சாராயம், போதை பழக்கம், அடிக்கடி இந்த மாதிரி சாராயம் குடித்தோடனையுமே ரசூலுல்லாஹி அவங்ககிட்ட இவர் இழுத்துட்டு வந்துருவாங்க, நபி ஸல்லல்லாஹு அவங்க அடியே போடுவாங்க. இப்படியே நடந்துகிட்டு இருக்குது பல தடவை. இந்த மாதிரி அவர் குடிச்சிருக்கிறார், குடிச்சிட்டு வந்தோம் ரசூலுல்லாஹ் தண்டனையை நிறைவேற்றுவாங்க. ஒரு தடவை அடிக்கும் போது கூடியிருந்த மக்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இவரை சபிக்கிறாங்க, அல்லாஹ் உன்னை சபிக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி அவங்க அந்த மக்களை கண்டிக்கிறாங்க, லா தலானுஹு, இவரை நீங்கள் சபிக்காதீர்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக, இவர் அல்லாவை அல்லாவுடைய தூதரை விரும்புகிறார், இவரை நீங்க சபிக்காதீங்க. புகார்ல இருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் இப்படி சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுது? பெரும்பாவம் பண்ணி இருக்கிறார். சாராயம் குடிக்கிறது பெரும்பாவமா இல்லையா? இது பெரும்பாவம் பண்ணி இருக்காரு, அதுவும் ஒரு தடவை இல்ல, பல தடவை குடிச்சிட்டு வந்து அடி வாங்கி இருக்கிறாரு, ரசூலுல்லாஹி தண்டனை வாங்கி இருக்கிறார். இதை பார்த்துட்டு முஸ்லிம்கள் அவரை சபிக்கிறாங்க, அல்லாஹ் உன்னை நாசமாக்குன்னு சபிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, சபிக்காதீங்க, இவர் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை விரும்புறாரு. அப்ப இந்த ஒரு ஹதீஸ் போதும், பெரும்பாவம் செய்தவன் காஃபிரா போக மாட்டான். ரசூலுல்லாஹ்வே மூமின் சொல்லி இருக்காங்களே, மூமின் தான், ஆனா அவர் குற்றவாளி, பாவம் செஞ்சிருக்காரு. இது மாதிரி நிறைய ஹதீஸ் இருக்குது. ஆனா இந்த மோத்தசிலாக்கள் என்ன பண்ணாங்க, அவன் மூமின் கிடையாது காஃபிரும் கிடையாது, ரெண்டு நிலைக்கு மத்தியில் ஒரு நிலையில் இருக்கிறான் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்ப இதுக்கு காரணம், இந்த நோய்க்கு காரணம் என்ன, அறிவை யூஸ் பண்றது, நபி மொழியை மறுக்கிறது, இதுவும் காரணம், மூணாவது அடிப்படை. நாலாவது மோத்தசிலாக்கள் உருவாக்கிய நாலாவது அடிப்படை என்னன்னு கேட்டா, இன்ஃபாதுல் வாது வல் வஈது, வாக்குறுதியையும் எச்சரிக்கையையும் நிறைவேற்றுவது. அது என்னப்பா கேட்க நல்லா இருக்கு, வாக்குறுதியை நிறைவேற்றுவது, எச்சரிக்கையை நிறைவேற்றுறது, என்ன அது? உதாரணத்துக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு சில பாவங்களை செஞ்சா அதுக்கு இன்ன தண்டனை அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. எச்சரிக்கை பண்ணியிருக்காங்களா இல்லையா? உதாரணத்துக்கு வட்டி வாங்குறான், வட்டி வாங்கினா என்ன, அவன் நிரந்தர தண்டனை, நரகத்தில் கிடப்பான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அது மாதிரி புறம் பேசுறாங்க, அவங்க மறுமையில் என்ன செய்வாங்க, இரும்பாலான நகங்கள் அவங்களுக்கு இருக்கும், முகத்தை பரண்டிக்கிடுவாங்க அப்படி. அது மாதிரி வட்டி வாங்குறவங்களுடைய வாயில கல்லால எரியப்படும். இது மாதிரி ஒரு சில பாவங்களுக்கு இந்தந்த தண்டனைகள் இருக்குது அப்படின்னு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கிறார்கள். இது யாருக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுப்பான், அல்லாஹ் யாருக்கு தண்டனையை கொடுக்கணும்னு நினைச்சானா கொடுப்பான், அல்லாஹ் மன்னிக்க நினைச்சா மன்னிப்பானா இல்லையா, மன்னிப்பான். தண்டிக்கிறதும் மன்னிக்கிறதும் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது. இது இப்படிப்பட்ட விஷயம். ஆனா இந்த மோத்தசிலாக்கள் எப்படி என்ன கருத்தை சொன்னாங்கன்னா, இல்ல அல்லாஹ் ஒரு பாவத்துக்கு இந்த தண்டனையை கொடுப்பேன்னு சொன்னா அதை கண்டிப்பா கொடுப்பான். எப்படி புறம் பேசினா உங்களுக்கு இந்த தண்டனைன்னு சொன்னா அந்த தண்டனை உண்டு, வட்டி வாங்கினா வாயில அடிப்பேன்னு சொன்னா அல்லாஹ் கண்டிப்பா அவனை வாயில அடிப்பான், கல்லால அடிப்பான், அந்த தண்டனையை நிறைவேற்றாம விடமாட்டான். சரி அல்லாஹ் நான் அவனை மன்னிப்பானா, மன்னிக்கல மாட்டான். இந்த கருத்தை சொன்னாங்க. அப்ப ஒருத்தன் திருடிட்டாங்க, அல்லாஹ் அண்ணா மன்னிப்பானா, மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் அவனை தண்டிச்சு ஆவான், இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொன்னாங்க. இது சரியான கருத்தா? சிறுக்க மட்டும்தான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், சிறுக்கு அல்லாத பாவங்களை அல்லாஹ் அண்ணா மன்னிப்பான், அல்லாஹ் அண்ணா தண்டிப்பான். இது குர்ஆன்ல இருக்குது, இன்னல்லாஹி தனக்கு இணை வைப்பதை அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான், மாதூன அளிக்கல் இமையசா, இது அல்லாத பாவங்களை தான் ஆடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னித்து விடுவான், குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்களையும் தெளிவா இருக்குது. புகாரியில 18வது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு நீங்க இணை வைக்காதீர்கள், திருடாதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள், உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள், அவதூறுகளை கூறாதீர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவும் சொல்லிட்டு, இந்த பாவங்களை யாராவது நீங்கள் செய்தால் இந்த உலகத்தில் தெரிஞ்சிச்சு, திருநீங்க உபச்சாரம் பண்ணிட்டீங்க, உலகத்தில் தெரிஞ்சிருச்சுன்னா உலகத்தில் உங்களுக்கு தண்டிப்போம், இல்ல உலகத்தில் தெரியல இந்த பாவத்தை செஞ்சுட்டு அல்லாட்ட போறீங்க, திருடிட்டீங்க, கொலை செஞ்சிட்டீங்க, உபச்சாரம் பண்ணிட்டீங்க, ஆனா உலகத்தில் மாட்டல, அல்லாட்ட போறீங்க. அல்லாஹ் நாடினால் ஃபஹுவ இலல்லா, அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறான், இன்ஷா அஃபா அன்ஹு, அல்லாஹ் நாடினால் அவனை மன்னிப்பான், வ இன்ஷா ஆக்கபஹு, அல்லாஹ் நாடினால் அவரை தண்டிப்பான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பாவங்களை செய்தால், குற்றங்களை செய்தால் அதை மன்னிக்கிறது மன்னிக்காம இருக்கிறது அல்லாஹ்வுடைய அதிகாரம், அல்லாஹ் நாடியவங்களை மன்னிப்பான், நாடியவங்களை தண்டிப்பான். இதுதான் நபிமொழிகள் சொல்லுது. ஆனா இந்த மோத்தசிலாக்கள் எக்ஸ்டிமேட்டா போறது, என்னது எக்ஸ்டிமேட்டா சிந்திக்கிறது, அது இல்ல அல்லாஹ் என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன தண்டனை சொல்லியிருக்கானோ அதை கண்டிப்பா கொடுப்பான், நான் தான் மன்னிக்கிறது, நான் தான் அதெல்லாம் கிடையாது, ஏன்னா வாக்குறுதியை நிறைவேற்றணும். இது வாக்குறுதியை நிறைவேற்றுறதா? ஒரு மனிதரை தண்டிக்க போறாங்க, பாவப்பட்டு இறக்கப்பட்டு, சரி இப்போ மன்னிச்சு விட்டோம், இப்போ வாக்குறுதி மீறிட்டேன்னு அர்த்தமா, கருணை காட்டணும்னு அர்த்தமா, கருணை காட்டியிருக்கோம், மன்னிச்சு விட்டுருக்கோம். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க எப்படி குழப்பி வச்சிருக்காங்க பத்தியலா, அல்லா வந்து வாக்கு மீறிட்டான் ஆயிரும், பாவம் செஞ்சவன் அல்லா தண்டிக்காம விட்டா வாக்கு மீறின மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினா இது நாலாவது அடிப்படை. அப்ப இந்த பிரச்சனைக்கு இந்த வழிகட்டான கருத்தை உருவாக்குறதுக்கு காரணம் என்ன? நபிமொழி என்ன சொல்றத ஏத்துக்கிட்டு போயிருந்தா பிரச்சனையே இல்லை, ஹதீஸ் என்ன சொல்றத ஏத்துக்கிட்டு போயிருந்தா பிரச்சனையே இல்லை. ஹதீஸை மறுத்து அவங்களுடைய சுய அறிவை பயன்படுத்தினாங்க, எக்ஸ்டிமேட்டா போனாங்க. என்னது எக்ஸ்டிமேட்டா? ஓவரா போறது, பெரிய தக்குவாதாரி மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு காட்டிக்கிட்டு ஓவரா போறது. சரி, அஞ்சாவது அடிப்படை, இது அவங்களுடைய உருவாக்கிய கடைசி அடிப்படை. இது என்ன அப்படின்னு பார்த்தா அஞ்சாவது அடிப்படை, அல்லாமுர் பில் மாருஃப் வன்னஹி அனில் முன்கர், நன்மை ஏவுறது தீமையை தடுக்கிறது அவங்க உருவாக்கியது. இது என்னப்பா நன்மை? பேர் கேட்ட நல்லா இருக்கும், தன்னையும் சொல்லிக்கிடுவாங்க, நாங்கள் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஜமாத். அப்படிதான் இவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்குள்ள இந்த சகோதரர்களும் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த ஜமாத்தை விட்டு இவர் விலகி சென்று விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தசிலாக்களும் அதை தான் சொன்னாங்க, நன்மை ஏவி தீமையை தடுக்கிற அஞ்சாவது அடிப்படை. என்னப்பா அந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது அப்படின்னு பார்த்தா அங்கதான் வரும் ஃபித்னா. என்ன ஃபித்னா? ஆட்சியாளர்கள் அநியாயம் செய்தால் அவங்களுக்கு நம்ம கட்டுப்படக்கூடாது, அவங்களுக்கு எதிராக நம்ம கிளர்ச்சி செய்யணும், அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு எதிராக நம்ம களமிறங்கணும், ஆட்சியாளர் செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் எதிர்த்து நம்ம களமிறங்கணும். இதுதான் நன்மையேவி தீமையை தடுக்கிறது. இதையா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஆட்சியாளர்கள் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணா, அநியாயம் பண்ணா அதை பொறுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அந்த ஆட்சியாளருக்கு எதிராக கிளம்பறங்காதீங்க. தெளிவா ஹதீஸ் இருக்குது புகாரியில, 7056வது ஹதீஸ். சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் அவங்ககிட்ட நாங்கள் உடன்படிக்கை எடுத்தோம், அல சமை வத்தா, கட்டுப்பட்டு நடப்போம், ஃபி மன்சத்தினாவா மக்ரஹினாவா உசுரினாவா யுசுரினா, கஷ்டமான நேரம் சிரம நேரம் எல்லா நேரத்திலையும், அசரத்தன் அலைனா, எங்களுக்கு எதிராக ஆட்சியாளர்கள் சுயநலத்தோடு நடந்தாலும், எப்படி சுயநலத்தோடு நடந்தாலும் நாங்கள் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்று ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை எடுத்தோம். நபி அவர்கள் அப்படித்தான் சொன்னாங்க. எங்களுக்கு பின்னாடி சில விஷயங்களை பார்ப்பீங்க, நீங்க சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, எனக்கு பின்னாடி சில விஷயங்களை பார்ப்பீங்க, சுயநலத்தோடு நடப்பாங்க, அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கட்டுப்பட்டு விடுங்கள், ஆட்சியாளருக்கு எதிராக போகாதீர்கள், கிளம்பாதீர்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க. ஒரே ஒரு நேரத்தில் மட்டும்தான் நீங்க ஆட்சியாளருக்கு எதிராக வரலாம். எப்போ? இல்லா அன் தரவு குஃப்ரன் பவாகன், தெளிவான ஒரு குஃப்ரை நீ ஆட்சியாளர் இடத்திலே பார்க்கிறாய். அதுவும் என்ன, நீனா குஃப்ருக்கு ஒரு வழக்கம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு சொல்ற மாதிரி புதுசு புதுசா சிறுக்க கண்டுபிடிக்கிறாங்கல்ல, புதுசு புதுசா குஃப்ரை கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அப்படிலாம் இருக்கக்கூடாது. இல்லா அன் தரவு குஃப்ரன் பவாகன், தெளிவான குஃபரை நீ பார்க்க வேண்டும், மினல்லாஹி ஃபீஹி புர்ஹான், அது குஃபர் தான் என்பதற்கு அல்லாஹ்விடம் இருந்து சான்றும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லியிருக்கணும் அந்த குஃபரை, நீ சொல்லக்கூடாது குஃபர்னு சொல்லி, நீ சிறுக்குன்னு சொல்லக்கூடாது. நீ உன் அறிவை வச்சுக்கிட்டு இது சிறுக்கு தானே, சிறுக்கு மாயில இருக்கு, அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சுட்டான், இப்படி பேசக்கூடாது, அல்லாஹ் சொல்லியிருக்கணும் அது குஃபர்னு. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆட்சியாளர் செய்தால் மட்டுமே அவங்களுக்கு எதிராக நீங்க கிளம்பலாம். இதை செய்யாத வரைக்கும் அவங்க அநியாயம் பண்ணாலும் அக்கறை பண்ணாலும், எந்த அளவுக்கு உன்னுடைய முதுகையே முறித்தாலும் நீ ஆட்சியாளர் கட்டுப்பட்டு தான் நடக்கணும். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லுது. ஆனா இந்த மோத்தசிலாக்கள் ஆட்சியாளர் என்ன தப்பு செஞ்சாலும் கிளம்புவோம், எதிரா வருவோம், ஏன் நன்மை ஏவணும்ல, தீமையை தடுக்கணும்ல, ஆட்சியாளர் அநியாயம் பண்ணா வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்கணுமா, நாங்க பொறுத்து போகணுமா, அப்ப தீமையை தடுக்க வேண்டாமா, இப்படி வந்தார்கள். இது அவங்களுடைய அஞ்சாவது அடிப்படை. அப்ப இது சரியா? இவங்களுடைய இந்த அஞ்சாவது கொள்கை சரியா? அப்ப இதுக்கு என்ன காரணம்? நபிமொழிகளை மறுத்துட்டாங்க. ஏன் ஆட்சியாளருக்கு எதிராக நீ களமிறங்க கூடாது, அநியாயம் பண்ணாலும் பொறுக்கணும், உனக்குரியதை அல்லாவிடத்துல கேளு, அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அந்த ஹதீஸுகளை எல்லாம் மறுத்துட்டாங்க, குரானுக்கு முரன்னு சொல்லி மறுக்க வேண்டியது. அவங்க சிந்தனை எப்படி இருக்கு? எக்ஸ்டிமேட்டா. ரசூலுல்லாஹ் சுன்னா சொல்லுது ஒரு லிமிட்ல நில்லுன்னு சொல்லுது, நபிமொழி ஒரு வரையறைக்குள்ள நில்லுன்னு சொல்லுது. அந்த நபிமொழி சொல்லக்கூடிய வரம்பை தாண்டி எக்ஸ்டிமேட்டா போறது. கேட்டா நாங்க நல்லது செய்யறோம், நன்மையை வரோம், தீமையை தடுக்கிறோம். இதுதான் இவர்கள் உருவாக்கிய அஞ்சு அடிப்படை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மொத்தத்திலான யாரு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன மோத்தசிரான யார்? அறிவை அடிப்படையாக கொண்டவர்கள், நபிமொழியை வைத்து அவர்கள் மார்க்கத்தை புரியாதவர்கள், அந்த நபிமொழிகளை மீறியவர்கள், ஹதீஸ்களை மறுத்தவர்கள், குரானுக்கு முரண் என்று சொல்லி நிராகரித்தவர்கள். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஏகத்துவம், தௌஹீத், அல் அதுல் நேர்மை, நன்மை ஏவி தீமையை தடுக்கிறோம், இதுதான் வரும். ஆனா செய்யற வேலை அதுக்கு மாத்தமான வேலை. இதுதான் மோத்தசிலாக்களுடைய குழப்பம். அன்பான சகோதரர்களே, இப்ப நம்ம டாபிக்கு மூலம் அந்த நம்முடைய இதுக்கு வருவோம். இன்னைக்கு உள்ள நவீன மோத்தசிலாக்கள்ங்கிறோம் ஒரு குறிப்பிட்ட சாரார் தமிழகத்தில் இருக்கிறாங்க. சகோதரர் பிஜே அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அவங்கள தான் நம்ம நவீன மோத்தசிலாக்கள்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? அவங்களை திட்டுறதுக்கு இல்லை, அவங்க அந்த கொள்கையில போய் விழுந்துடக்கூடாது, மற்றவங்க அந்த கொள்கையில போய் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு சில நபிமொழிகள், ஹதீஸுகள் முஸ்லீம்கள் புகாரியில் இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு, இது நாள் வரைக்கும் முஸ்லீம்கள் நம்பி வந்திருக்கிறாங்க. ஒரு சில ஹதீஸுகள் இருக்குது. இன்னைக்கு இந்த சகோதரர்கள் வந்து, இந்த சகோதரர் வந்து அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ்ல, அது குரானுக்கு முரண்படுது, அந்த நபிமொழியை மறுக்கணும் அப்படின்ட்டு சொல்றார். புகாரில் இருக்குங்க, முஸ்லீம்ல இருக்குங்க, அதை அறிவிச்சவங்களாம் நம்பகமானவங்க, நேர்மையானவர்களுங்க, அதில் ஒரு குறையும் இல்லைங்க. இது நாள் வரைக்கும் அதை யாருமே மறுக்கலைங்க. இல்லை, அதை மறுக்கணும். இது நம்புனா நீ முஷ்ரிக்கு. என்ன சொல்கிறாங்க? அந்த ஹதீஸ் வந்து சிறுக்கான ஹதீஸு, சரியான ஹதீஸை புகாரி இமாம் நம்புன ஹதீஸை, எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்ட ஹதீஸை, ஒரு குறையும் இல்லாத அந்த நபிமொழியை நம்புனா சிறுக்கு வச்சிருவீங்க, முஷ்ரிக்கா போயிடுவீங்க. அதை நம்பக்கூடிய மக்களுக்கு பின்னாடி நான் துழுவ மாட்டோம், துழுவ மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபித்னா, ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால், இந்த சூனியம், கண்ணேறு, இதெல்லாம் என்னது? முஸ்லீம்களுக்கு மறைக்கப்பட்ட ஒரு மூடலாக விடப்பட்ட விஷயங்கள். அது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய என்ன தூதர் என்ன சொன்னாங்களோ அதோடு நின்றுக்கிறணும். ஆனால் அதில் போய்கிட்டு உள்ள நுழைஞ்சி கிண்டி கிளறி அதனுடைய முடிவு என்ன? முஸ்லீம்களுக்கு மத்தியில் இப்போ பிரச்சனை. என்ன முஸ்லீம்களுக்கு மத்தியில்? இந்த சிறுக்கு வைக்கிற மக்களுக்கு மத்தியில் இல்லை, தர்காவுக்கு போறவங்க மௌலூது ஓதுற அவங்களுக்கு மத்தியில் இல்லை, அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலேயே பிரச்சனை. நான் இவன் முஸ்லீம், இவன் முஷ்ரிக், இவன் காஃபிரி, இவன் முஸ்லீம். மொத்தத்தில் எங்க ஜமாத்து கொள்கையில் இருக்கிறவன் மட்டும்தான் முஸ்லீம், அவன் மட்டும்தான் தௌஹீத், மற்றவங்க எல்லாம் முஷ்ரிக் காஃபிர். அப்ப மக்காவில் இருக்கிற அப்ப ஹரம் ஷரீஃப்ல உள்ள இமாம்லாம் அவர் தேர்வாரா? அவரும் முஸ்ரிக்கா இல்லையான்னு நாங்கள் ஆய்வு பண்ணுவோம். எங்கள் கருத்து போச்சுன்னா இவங்களுடைய கருத்தை எடுத்து சொல்லணுமா? ஹரம் ஷரீஃபில் உள்ள இமாம்கிட்ட அந்த கருத்தை அவங்க எடுத்து சொல்லி அந்த கருத்தை அவர் ஏற்றுக்கொண்டால் அவர் முஸ்லீம். கருத்து போன பிறகு, இவங்க விளக்கம் போன பிறகும் அவர் மறுத்துட்டார்னீங்களே, அப்போ ஹரம் ஷரீஃப் இமாம் முஸ்ரிக் ஆகி விடுவார். இப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்துருச்சா அவங்கள்ட்ட? ஹவாரிஜுகள்கிட்ட வந்த அந்த வழிகேடு, மோத்தசிலாக்கள்கிட்ட வந்த வழிகேடு இங்கே வருதா? என்ன வருது? நபிமொழியை மறுக்கிறாங்க, குரானுக்கு முரண் சொல்லி மிஸ்யூஸ் பண்ணி மறுக்கிறாங்க. அந்த நபிமொழியை நம்பக்கூடிய மக்களை எல்லாம் முஸ்ரிக் காஃபிர் பட்டம் கொடுக்குறாங்களா? முடிஞ்சு போச்சு. இதுதான் மோத்தசிலாக்க செஞ்ச வேலை. இதனால தான் இவங்களும் மோத்தசிலாங்கிறோம், நவீன மோத்தசிலா. ஏன்னா இது வந்து இந்த கூட்டம் வந்தது 1000 வருஷங்களுக்கு முன்னால். ஆனால் இன்னைக்கு இவங்களை மோத்தசிலா என்ற நவீன மோத்தசிலா, இது நாள் வரைக்கும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி போச்சு. அவங்களும் முதல் இந்த கருத்தில் இல்லாமல் ஒழுங்காக தான் இருந்தாங்க, இப்போதான் மாறிக்கிட்டாங்க. ஏன் மோத்தசிலாங்கிறோம்? கொள்கை ஒத்துமை. யார் இந்த கருத்தை சொல்றா? மோத்தசிலான விலகி சென்றவங்க தானே. இந்த மாதிரி ஹதீஸ்களை மறுத்து அந்த ஹதீஸை நம்புனா சிறுக்கு, அதை நம்பக்கூடியவங்கெல்லாம் முஸ்ரிக்கு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி சொல்றீங்களே, இது வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தை விட்டு விலகி போறது, விலகி போறதா இல்லையா? இந்த கருத்தை யார் சொல்லியிருக்கா? ஹதீஸின்கள் சொல்லியிருக்கிறாங்களா, அல்லது இஸ்லாமிய ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்களா? எந்த இஸ்லாமியர்களுடைய கிதாபை படிச்சு இன்னைக்கு இவங்கெல்லாம் மார்க்கத்தை சொல்லிக்கிட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த இஸ்லாமியர் இமாம் இப்னு ஹஜர், இமாம் தஹபி, இமாம் சௌகானி யாரு சொல்லியிருக்கிறா? யாருமே சொல்லல. அப்ப ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை விட்டு இவங்க விலகி போறாங்களா? இது என்னமோ மசாயில் பிரச்சனை இல்லைங்க, என்னது கொள்கை பிரச்சனை இது, சிறுக்கு அப்படின்னு நீங்க சொல்ற கருத்து எந்த முஸ்லீமும் சொல்லல, எந்த அறிஞரும் சொல்லலையே. அப்ப ஒட்டுமொத்த முஸ்லீமும் இஸ்லாமிய சமுதாயமும் ஒரு நபி மொழியை இது சரியானது நம்பிக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது. திடீர்னு வந்து அந்த அதிச மறு அது சிறுக்கானது நம்பாத, அது நம்பினா முஸ்லீக் ஆயிடுவேன் சொன்னா, அப்ப ஒட்டுமொத்த முஸ்லீம்களை விட்டு இவங்க விலகி போறாங்களா இல்லையா? இதனாலதான் மோத்தசிலாங்கிறோம். மோத்தசிலா என்ன? விலகி போனவர்கள், விலகி போயிட்டாங்க. ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, சரி இந்த கருத்தை யார் சொன்னா? இன்னைக்கு இந்த சகோதரர் சொல்றாரா இல்லையா? சூனியத்தில் பாதிப்பு இல்லை, கண்ணீர் சம்பந்தப்பட்ட 10 மேற்பட்ட சாபாக்கள் அறிவிக்கிறாங்க, எல்லாம் புகாரி முஸ்லீமில் இருக்குது. போங்க, புகாரி முஸ்லீமில் இருக்குது. அது நம்ம சிறுக்கு, இப்படி பல அதிசங்களை சிறுக்கு சிறுக்குன்னு சொல்லி வச்சிருக்கிறார். இப்போ என்னன்னா, இந்த இவர் மறுக்கக்கூடிய இந்த அதிசம் மறுத்தது யார் வரலாற்றுல? இன்னைக்கு இவர் மறுக்கிறாரா இல்லையா? இந்த அதிசயங்களை வரலாற்றுல தேடி பார்த்தா இவர் மாதிரி யார் மறுத்திருக்கான்னு பார்த்தா கரெக்டா கனெக்ஷன் அங்க போய் ஜாயின்ட் ஆகுது. எங்க போய்? மோத்தசிலால போய் ஜாயின்ட் ஆகுது. எந்த மோத்தசிலா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி உருவானாங்களே, அந்த மோத்தசிலாட போய் ஜாயின்ட் ஆகுதுங்க. அவங்க அப்படி அச்சு அசலா, இவர் மறுத்த அதிசா அப்படியே மறுத்திருக்கிறாங்க. அவங்க மறுத்துறாங்க, சொல்லப்போனா அவர் அவங்க மறுத்தது தான் இவர் மறுக்கிறார், அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவங்க தானே ஃபர்ஸ்ட், இவங்க தானே ரெண்டாவது. வேற யாரும் மறுக்கவே இல்லை. இமாம் புகாரி மறுக்கலை, முஸ்லீம் மறுக்கலை, இப்னு தைமியா மறுக்கலை, இப்னு கையும் மறுக்கலை, சவுகானி இமாம் மறுக்கலை, யார் எந்த இஸ்லாமிய அறிஞரும் மறுக்கலை. அறிஞர் வந்து யாருமே மறுக்கலை. யார் மறுத்திருக்கா? மோத்தசிலா மறுத்திருக்கிறான். அப்ப இன்னைக்கு இவர் மறுக்கிறார்னா அந்த மறுக்கிற ஹதீஸு கொள்கை சம்பந்தப்பட்ட ஈமான் சிறுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவும் இருக்குதுன்னு சொன்னா, அப்ப இந்த இவர் இந்த கொள்கை எங்க போய் ஜாயின்ட் ஆகுது? மோத்தசிலாக்களோட போய் ஜாயின்ட் ஆகுது. அப்ப இது மோத்தசிலா கொள்கையா இல்லையா? இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், நவீன மோத்தசிலாங்கிறோம். இப்ப நாங்க மோத்தசிலா இல்ல, நாங்க மோத்தசிலா இல்லைன்னு சொன்னா கொள்கை ஒற்றுமை இருக்குதுல்ல. அவங்க எதை தௌஹீத்ன்னு சொன்னாங்களோ அதுதான் நீங்க தௌஹீதுங்கிறீங்க. முஸ்லீம்கள் அதை தௌஹீத்ன்னு சொல்லலையே. முஸ்லீம்களை முஸ்லிக் பட்டவங்க எந்த காரணங்களை சொல்லி எந்த ஹதீஸ்களை மறுத்தவங்க சொன்னாங்களோ அதே வேளை இன்னைக்கு நீங்களும் செய்றீங்களே. அப்ப கொள்கை ஒற்றுமை மோத்தசிலா கூட வந்துருச்சே. இதை நாம் சிந்தித்து பார்க்கணும். ரெண்டாவது என்ன தெரியுமா? அடுத்து மோத்தசிலாக்களை பத்தி ஆன்லைன் பிஜே இணையதளத்தில் ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இவங்க தான் மோத்தசிலான்னு சொல்லி. என்ன தெரியுமா, நான் படிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு மோத்தசிலா உருவான வரலாறு உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். இதில் எழுதுறாங்க பாருங்க, மோத்தசிலா உருவாக்கின கொள்கை இருக்குல்ல, என்ன கொள்கை? இந்த ரெண்டு நிலைக்கு மத்தியில் ஒரு நிலை, பெரும்பாலும் செய்தவன் காஃபிராகவும் போக மாட்டான், மூமினாவும் போக மாட்டான். அதை எழுதிட்டு முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கும் சமாதி வழிபாட்டு கொள்கையை விட இது பயங்கரமானது அல்ல. மோத்தசிலாக்கள் உருவாக்கிய கொள்கை என்ன? சமாதி வழிபாட்டு கொள்கையை விட பயங்கரமானது அல்ல. சமாதி வழிபாட்டுக்கு பயங்கரம், அதுவும் ஆபத்துன்னு சொல்லணும். ஆனா இங்க பாருங்க, இறை செய்தி மட்டுமே மார்க்கம் என்ற அடிப்படையை தகர்த்து சஹாபாக்களை பின்பற்றுவோம், இமாம்களை பின்பற்றுவோம் என கூறும் சலஃபி மதுஹபினர் மற்றும் 4 மதுஹபினரின் கொள்கையை விட இது பாரதூரமானது அல்ல. சலப்புகளை விட மோத்தசிலாக்கள் பரவாயில்லைங்கிறார். 4 மதுபுல உள்ளவன் கூட அவனுக்குள்ள மசாயில் விஷயத்துல கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒருத்தவன் இன்னொருத்தவனை காஃபிர் முஸ்ரிக்குன்னு கொடுக்கல. ஆனா இந்த மோத்தசிலா முஸ்லீம்களை பூரா முஸ்ரிக் பத்துவா கொடுத்தான். அந்த மோத்தசிலாக்களுக்கு இவங்க வக்காலத்து வாங்குறாங்க, அவன் பரவாயில்லைன்னு சொல்லி. மதுபை விட அவன் பரவாயில்லைன்னு சொல்லி. ஏன் அந்த வேலையைத்தான் நீங்களும் செய்றீங்க, அப்ப உங்களுக்கு பரவாயில்லைன்னு தான் தெரியும். ஏன் இப்படி போகுது? மோத்தசிலாக்களுக்கு இந்த அளவுக்கு வக்காலத்து வாங்கி அதை நியாயப்படுத்துற அளவுக்கு போயிட்டாங்களே, ஏன்? கனெக்ஷன் ஒற்றுமை வந்து விட்டது, கொள்கை பந்தம் ஏற்பட்டு விட்டது, அப்புறம் இப்படிலாம் பேச தான் செய்வாங்க. அடுத்து பாருங்க ஹசனுல் பசரிய. ஹசனுல் பசரி யாருக்கு, யார் ஹசனுல் பசரிக்கும் ஹசனுல் பசரியோட யார் மோதனா? யார் மோதனா? வாசில் இப்னு அத்தா. அவன் தான் மோத்தசிலா. அவன் தானே மோதனா? இங்க மோதல் நடக்குது பாருங்க. என்ன மோதல்? ஹசனுல் பசரி அல்லாஹ்வின் தூதர் அல்ல. எது கேட்டா என்னது? இமாம் புகாரி ஏத்திருக்காங்களப்பா ஹதீஸ் அப்படின்னு கேட்டா புகாரி என்ன அல்லாவா கேக்குறது? புகாரி என்ன அல்லாவா? புகாரி என்ன அல்லாவுடைய தூதரா? இவங்க ஹதீஸ மறுப்பாங்க. அப்ப இவங்களை பார்த்து நீ என்ன அல்லாவான்னு யாரும் கேட்கக்கூடாது. நீ என்ன அல்லாவுடைய தூதரான்னு கேட்கக்கூடாது. புகாரி ஒரு பதிவு பண்ண ஒரு ஹதீஸ நம்புங்கப்பா, அது சரியான நம்புதுப்பா, அது சரியான செய்திப்பான்னு சொல்லிட்டா புகாரி என்ன அல்லாவான்னு கேட்கறது. இங்க கேட்க பாருங்க ஹசனு பசரி என்ன அல்லாவுடைய தூதரா கேட்கிற கேள்வியை பாருங்க. ஹசனு பசரி என்ன அல்லாவுடைய தூதர் அல்ல. அவருடன் ஒரு கொள்கையில் வாய்சலிபுனாத்தா என்பவர் முரண்பட்டால், இது நான் எழுதிட்டு வந்தது இல்லை, ஆன்லைன் பீதியில் இருக்குது. அவருடன் ஒரு கொள்கையில் வாசிலிபுன அத்தா என்பவர் முரண்பட்டால் அவருடன் விவாதித்து அவர் சொல்வது சரியல்ல என்று விளக்கம் சொல்வதுதான் ஹசனுல் பசரியுடைய கடமை. விளக்கம் சொல்லணுமா? ஹதீச மறுத்து இவன் இப்போ திமுருக்கு எடுத்து போவான், அவனை தூக்கி மடியில் வச்சு கொஞ்சணுமா? என்ன விளக்கம்? ஹதீச தான் விளக்கம். அதுக்கப்புறம் நான் ஹதீசுக்கு மாத்தமா சொன்னா தூக்கி கொஞ்சணுமா? ரோச வரணுமா இல்லையாங்க? ஹதீசுக்கு மாத்தமா ஒரு ஆள் கருத்து சொன்னார்னா ரோச வரணும், கோபம் வரணும். அதானே இவங்களுக்கு அந்த ரோச வர மாட்டேங்குது. என்ன ஹசனுல் பசரி விமர்சனம் பண்றாங்க, ஹதீச மறுத்து விளக்கம் சொன்ன அந்த மோத்தசிலாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க பாரு. யாருக்கு? அந்த வாசில் பண்ண அத்தாவுக்கு. ஏன்? மூதாதையர். மூதாதையரை விட்டு கொடுக்கலாமா? விட்டு கொடுக்க கூடாது. அப்ப அந்த மாதிரி அவ்வாறு கூறி ஆதாரம் காட்டாமல் நான் சொன்னதை எப்படி மறுக்கலாம் என்று ஒருவரை வெளியேற்றியதே இஸ்லாத்தின் அடிப்படையில் ஏற்கத்தக்கதல்ல. நான் சொன்னதை எப்படி எதிர்க்கலாம் சொல்லி ஹசனுல் பசரி விரட்டி விட்டார். அவருடைய கருத்தையா சொன்னார் ஹசனுல் பசரி? நபிமொழிக்கு மாத்தமான கருத்தை சொல்றேன்னு சொல்லி அவன் விலகி போனா அது இதை காரணம் சொல்றதை பார்க்கிறோம். அப்புறம் பாருங்க, அப்படியே ஹசனுல் பசரியின் சபையை விட்டு ஒரு சிறிய கொள்கை பிரச்சனைக்காக, இது சின்ன கொள்கை பிரச்சனையா என்ன, ஹசனுல் பசரியுடைய சபையை விட்டு ஒரு சின்ன ஒரு கொள்கை பிரச்சனைக்காக. ஏன் என்ன கொள்கை? மூமினை பார்த்தா அவன் மூமின் இல்லைங்கிறான், அது உங்களுக்கு சின்ன கொள்கை பிரச்சனையா? அப்ப தெரியுது ஏன் அந்த வேலையை செய்யறாங்கல்ல, மூமினை பார்த்து மூமின் இல்லை முசரிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்லங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தெரியுது? அதெல்லாம் சின்ன பிரச்சனையா தெரியுது. அந்த வாசில் மூலத்தை ஏற்படுத்திய அந்த ஃபித்னா, ஒரு மூமினை பார்த்து மூமின் இல்லைங்க அப்படின்னு சொன்னா அது சாதாரண விஷயமா இருக்கு. அவங்க சின்ன கொள்கைங்கிற ஒரு சிறிய கொள்கை பிரச்சனைக்காக ஒருவர் விளக்கப்பட்டால் அதை அல்லாஹ்வின் தூதர் விளக்கி வைத்தது போல் எடுத்துக்கொண்ட செயலும் கண்டிக்க தகுந்தது. நான் சொல்வதை எவரும் எதிர்க்க கூடாது என்று ஹசனுல் பசரி நடந்து கொண்டதால் ஒதுக்கி வைக்கப்பட்ட வாசில் இப்னு அத்தாவின் வழிவந்தவர்கள் இதன் பின்னர் இன்னும் சில தவறான கொள்கையை உருவாக்கி கொண்டனர் மொத்தத்துல. அதுக்கப்புறம் வாசில் இப்னு அத்தா போய் அந்த அஞ்சு அடிப்படை நிறைய விதத்துகளை உருவாக்குனாங்களே, எல்லாத்தையும் உருவாக்குனது காரணமே ஹசனுல் பசரி தான். போ, நாசமா போச்சு. இக்கொள்கையை இவர்கள் உருவாக்குவதற்கு முன்னரே இவர்கள் மோத்தசா என்று முத்திரை குட்டு குத்திரைப்பட்டு விட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு போகுது அவர்களை. இதுவே ஆதாரம். இதனாலதான் சொல்றோம் மோத்தசிலான்னு சொல்லி. அந்த மோத்தசிலாவுடைய ஆணி வேறு அங்க போய் ஜாயிண்ட் ஆயிருச்சா? மோத்தசிலாக்கள் எங்க உருவானாங்க, எதனால உருவாங்கினாங்க? அங்கேயே போய் ஹசன் பசரியோட மோதுறீங்களா? சொல்ல போனா இன்னைக்கு வாசில் இப்னு அத்தாவுடைய இடத்துல வந்து விட்ட. வாசில் இப்னு அத்தா இல்ல, ஹசன் பசரி வாசில் இப்னு அத்தாக்கு தான் சண்டை. இப்ப இன்னைக்கு என்ன சண்டை நடக்குது? ஹசன் பசரிக்கு இவருக்கும் சண்டை நடக்குது. அப்ப பாத்துக்கோங்க, இது மோத்தசிலாவுடைய ஒற்றுமையா இல்லையா? இன்னொன்னு சகோர்களே, இப்ப ரமலான்ல பல விஷயங்களை எடுத்து அவர் பேசினாரா இல்லையா? ஆனா மோத்தசிலாக்களை பத்தி வாயை திறக்கவே இல்லை. கொஞ்சம் மோத்தசிலா மோத்தசிலா, நாங்க மோத்தசிலா இல்லை இல்லைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனா இப்ப தெளிவாயிடுச்சு, கொள்கை ரீதியில மோத்தசிலாவுக்கும் இவங்களும் சாதாரண விஷயம், மசாயில் இதுல பிரச்சனை இல்லை. என்ன எதுல பிரச்சனை? அவங்க எதை தௌஹீத் சொல்றாங்களோ அதை இவங்களும் தௌஹீத்னு நினைக்கிறார், அவங்க எதை சிறுக்குன்னு சொன்னாங்களோ அதை இவர் சிறுக்குன்னு நினைக்கிறார். ஆனா முஸ்லிம்கள் எதை தௌஹீத்னு நம்பினாங்களோ அதை சிறுக்குன்னு சொல்றாரு, முஸ்லிம்கள் எதை சுன்னா நினைச்சாங்களோ அதை சிறுக்குன்னு சொல்றாங்க. அப்ப கொள்கை ரீதியில ரெண்டு பேருக்கு மத்தியில ஒற்றுமை வந்து போச்சு, விஷயம் தெளிவாயிருச்சு, மோத்தசிலாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனா ரமலான்ல மோத்தசிலாங்கிற டாபிக்கே எடுக்கல, விட்டு விட்டார், பேசவே இல்லை. ஆமா, எதுக்கு போய் பேசணும்? இப்ப டாபிக் எப்படி போகுது? கேட்கிறோம், எங்க நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்தை இது முன்னாடி யாருங்க சொன்னா? நல்லறிஞர்கள் யாரு சொன்னா? ரசூலுல்லாஹி அவங்க சொன்னாங்க, ஒரு கூட்டம் சத்தியத்துல இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. போன நூற்றாண்டுல உங்க கருத்தை சொன்னது யாரு? போன நூற்றாண்டு வேண்டாம், இந்த கருத்தை நீ சொல்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருத்தை சொன்ன நல்லறிஞர்கள் யார்? யாராவது ஒரு நல்லறிஞரை காட்டுங்களேன்னு கேட்டா காட்ட முடியல. என்ன பேசுறாரு? அதெல்லாம் இருந்திருப்பாங்க. என்னது? அதெல்லாம் இருந்திருப்பாங்க வரலாற்றுல, எங்க கொள்கையில இருந்திருப்பாங்க. யாருமே இல்லையே, காட்டுங்கன்னு கேட்டா இருந்திருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. அதோட மட்டும் இல்ல, நம்மளா யாராருன்னு அறிஞர் சொல்றோமோ அவங்களா யாரா? அரசாங்க ஆட்சியாளர்களுக்கு ஜாட்ரா போட்ட அறிஞர்களாம். எப்படி பாருங்க, நம்ம சொல்றேன் இப்னு தைமியா உங்க கருத்தை சொல்லலையேங்க, இப்னு கையும் சொல்லலையே, இப்னு கஜர் சொல்லலையே, தஹபி இமாம் சொல்லலையே, இமாம் புகாரி சொல்லலையே, முஸ்லீம் சொல்லலையே, சவுகானி சொல்லலையே, எல்லா அறிஞர்களையும் சொல்லி யாருமே சொல்லலையே, எல்லாரும் உங்க கருத்துக்கு மாற்றமான கருத்துல இருந்திருக்காங்களே அப்படின்ட்டு கேட்டா அதுக்கு பதில் என்ன வருது? இவங்களாம் வந்து ஆட்சியாளர்களுக்கு ஜால்ரா போட்ட ஆட்கள், அவங்களுடைய கிதாபுகளையே தான் இவங்க எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆட்சியாளருக்கு எதிராக போன ஆள் யாரு? எதிராக போன ஆள் யாரு? மோத்தசிலா. ஒத்துமை வருதா? அப்ப அன்பான சகோதரர்களே, இது வந்து நம்ம யாரையும் மட்டப்படுத்துறதுக்கோ கேவலப்படுத்துற, அவங்களும் உண்மையின் பக்கம் வரணும், நேர்மையின் பக்கம் வரணும். இப்ப இது வந்து என்னது? ஒரு சத்தியத்தை மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு வழி. இப்ப இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், ஆஹா கொள்கை ரீதியில் அப்ப அங்க போய் கனெக்ஷன் ஆகுதுன்னா வழிகட்ட கூட்டம் இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதான் ஒரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட், அல்லாவே வர வச்சுட்டான், மோத்தசிலாங்கிறவங்க வழிகட்ட பிரிவினர் அப்படிங்கறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்ப இந்த கொள்கை அங்கல போய் கனெக்ஷன் ஆகுது. பல ஹதீஸ்களை மறுத்து அதெல்லாம் சிறுக்குன்னு சொல்றீங்களே, இந்த கொள்கை கனெக்ஷன் அங்கல போய் ஆகுது, வேற யாருமே சொல்லலையே. அப்ப தெளிவா தெரிய வேண்டாம், புரிய வேண்டாம், ஆஹா நம்ம தான் போற வழி ராங்கான வழி, எங்கேயே மிஸ்டேக் பண்ணிருக்கிறோம், ஹதீச தப்பா புரிஞ்சு மறுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சரியான வழிக்கு வர வேண்டாமா? வரணும். எனவே அன்பான சகோதரர்களே, அந்த சகோதரர்கள் நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன், இதை நீங்க பாருங்க, கனெக்ஷன் எங்க, நீங்களே வழிகட்ட பிரிவுன்னு சொன்ன ஒரு கூட்டத்தில் போய் உங்க கொள்கை போய் ஜாயிண்ட் ஆகுது, வேற எங்கேயும் நல்ல மக்கள்கிட்ட போய் ஜாயிண்ட் ஆகல, நல்ல அறிஞர்கள்ட்ட போய் சேரவே இல்லை, இது தெள்ள தெளிவா இருக்குது. அப்ப நீங்க பயப்படணும், ஆஹா இந்த கொள்கையை வச்சுக்கிட்டு நம்ம முஸ்லீம்களை எல்லாம் முஸ்லீம் பட்டம் கொடுத்து இமாம் புகாரி அவ்வளவு பேரும் அறியாம சிற்கல வச்சுட்டாங்க அப்படின்ட்டு சொல்லி இன்னைக்குள்ள மக்களையும் முஸ்லீம் பட்டம் கொடுத்தா நம்முடைய மறுமை வாழ்வு என்னவாகும் என்பதை நீங்க பயப்படணும். உங்கள்கிட்ட ஒரு பணி வரணும், நம்முடைய ஆய்வுல எங்கேயா தப்பு வந்திருக்காதா, இந்த அதிச நம்ம எங்கேயா தப்பா விளங்கியிருக்க மாட்டோமா, இதனால வரைக்கும் எல்லோரும் சரியா புரிஞ்சிருக்காங்க, நம்ம மட்டும் மறுக்கிறோமே, இவர் மட்டும் மறுக்கிறாரே, அப்ப கோளாறு இங்க தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பணிவு வந்து நீங்க உண்மையை அறிய முற்பட்டீர்கள் என்றால் கண்டிப்பா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சரியான விளக்கத்தை தருவான். எல்லாம் வல்ல இறைவன் இந்த மோத்தசிலாக்களுடைய வழிகேட்டை விட்டு நம்மை காப்பாற்றுவானாக, சரியான குரான் சுன்னா என்ற வழியில் நம்மை செலுத்துவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கம்.